ஓம் சாந்தி. June 2, 2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ஆன்மீக வழிகாட்டுகள். உங்கள் வீடுகளையும் குடும்பங்களையும் பராமரிக்கின்ற பொழுதும் ஒரு தாமரை மலர் போன்று இருந்து நினைவு யாத்திரையில் நிலைத்திருப்பதுடன் பிறரையும் அதனை செய்ய தூண்டுங்கள். கேள்வி: தந்தை எவ்வாறு குழந்தைகளான உங்களை அலங்கரிக்கின்றார்? நீங்கள் எந்த அலங்காரத்தை பயன்படுத்துவதை அவர் தடை செய்கின்றார்? பதில்: பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, நான் உங்களை ஆன்மீகமாக அலங்கரிக்கவே வந்துள்ளேன். நீங்கள் என்றுமே பௌதீக ஒப்பனையை செய்யக்கூடாது. நீங்கள் யாசிப்பவர்கள் என்பதனால் நவ நாகரிகத்தை பின்பற்றுவதில் ஆர்வம் கொண்டிருக்க கூடாது. இந்த உலகம் மிகவும் தீயது என்பதால் உங்கள் சரீரங்களுக்கான எவ்வகையான நவ நாகரிகங்களிலும் நீங்கள் ஈடுபடக்கூடாது. பாடல்: இறுதியில் நாங்கள் காத்திருந்த அந்த நாளும் வந்துவிட்டது. ஓம் சாந்தி. எல்லையற்ற தந்தை இங்கே அமர்ந்திருந்து எல்லையற்ற குழந்தைகளான உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். எல்லையற்றது என்றால் எந்த எல்லைகளுமே இல்லாதிருப்பது என அர்த்தமாகும். பல குழந்தைகள் உள்ளார்கள். பல்வேறு எண்ணற்ற குழந்தைகளுக்கு படைப்பவர் என்று அழைக்கப்படுகின்ற ஒரே ஒரு தந்தையே உள்ளார். மற்றொரு எல்லைக்கு உட்பட்ட பௌதீக தந்தையர்கள், ஆனால் அவரோ எல்லையற்ற ஆத்மாக்களின் தந்தையாவார். பக்தி மார்க்கத்தில் ஆத்மாக்கள் அனைவரும் அவரை நினைவு செய்கின்றார்கள். அது பக்தி மார்க்கம் என்றும் ராவண ராஜ்யம் என்றும் குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். எங்களை இப்பொழுது இந்த ராவண ராஜ்யத்திலிருந்து ராம ராஜ்யத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று மக்கள் அழைக்கின்றார்கள். தந்தை விளங்கப்படுத்துகின்றார், பாருங்கள், பாரதத்தின் அதிபதிகளாக இருந்த தேவர்கள் இப்பொழுது அவ்வாறு இல்லை. அவர்கள் யார் என்பது இப்பொழுது உங்களுக்கு தெரியும். நாங்கள் சத்தியவத்து சூரியவம்ச குலத்தின் அதிபதிகளாக இருந்தோம். அரசர்களும் அரசிகளும் இருந்தார்கள். குழந்தைகளாகி நீங்கள் இதனை இப்பொழுது நினைவு கூறுகின்றீர்கள். பாபா குழந்தைகளாகி எங்களுக்கு எங்கள் ஆசியான ராஜ்ய பாக்கியத்தை கொடுப்பதற்கும் எங்களை உலக அதிபதிகள் ஆக்குவதற்கும் வந்துள்ளார். தந்தை கூறுகின்றார், இப்பொழுது அனைவரும் பக்தி மார்க்கத்தில் இருக்கிறார்கள். பக்தி மார்க்கமே ராவண ராஜ்யம் என்று அழைக்கப்படுகிறது. ஒரே ஒரு தந்தை மாத்திரமே குழந்தைகளாகி உங்களுக்கு இந்த ஞான மார்க்கத்தை கற்பிக்கின்றார். பக்தி மார்க்கத்தில் அனைவரும் அந்த எல்லையற்ற தந்தையை நினைவு செய்கின்றார்கள். நீங்கள் இப்பொழுது 21 பிறவிகளுக்கான ஞான ராஜ்யத்தை பெறுகின்றீர்கள். நீங்கள் அரை கல்பத்திற்கு அழைக்க மாட்டீர்கள். ஓ ராமா, ஓ பிரபு என்று கூறுவதற்கு அவசியம் இருக்காது. மக்கள் சந்தோஷம் இல்லாமல் இருக்கும் பொழுது ஓ ராமா என்று கூறுகிறார்கள். அங்கு உங்களுக்கு எவ்வித துன்பமும் இருக்காது. இது உருவாக்கப்பட்டுள்ள ஒரு நாடகம் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அரை கல்பத்திற்கு இந்த ஞானத்தின் பகலும் அரை கல்பத்திற்கு பக்தியின் இரவும் இருக்கின்றன. பக்தி எங்களை கீழிறங்குமாறு செய்கிறது. குழந்தைகளாகி உங்களின் புத்தியில் நிச்சயமாக ஏனியை பற்றிய இந்த ஞானம் இருப்பது அவசியமாகும். தந்தை விளங்குபடுத்துகின்றார், இது 84 பிறவி சக்கரம். இந்த சக்கரத்தை அறிந்து கொள்வதன் மூலம் நீங்கள் பூலோகத்தை ஆட்சி செய்யும் அரசர்கள் ஆகுவீர்கள். இதனாலேயே பாபா இந்த படங்களை செய்வித்துள்ளார். இந்த சக்கரத்தை அறிந்து கொள்வதனால் 21 பிறவிகளுக்கான ராஜ்ய பாக்கியத்தை நாங்கள் எவ்வாறு பெறுகின்றோம் என்பதை அவை காட்டுகின்றன. இப்பொழுது உங்களில் பலர் இருக்கின்றீர்கள். ஆன்மீக சக்தி சேனை இப்பொழுது மிகவும் பெரியதாக உள்ளது. நீங்கள் அனைவரும் வழிகாட்டிகள். பாபாவும் வழிகாட்டியே ஆவார். அவர் வழிகாட்டி என்று அழைக்கப்படுகின்றார். வழிகாட்டி என்ற வார்த்தை ஒரு தூய வார்த்தையாகும். மற்றவர்களை ஒரு சுற்றுலாவிற்கு அழைத்து செல்பவர்களே வழிகாட்டிகள் ஆவார்கள். உல்லாச பயணிகள் சுற்றுலா செல்லும் பொழுது அவர்களுக்கு வழிகாட்டுவதற்கு ஒரு வழிகாட்டி நியமிக்கப்பட்டு அவர்களுக்கு அனைத்தையும் காட்டும்படி கூறப்படுகின்றார். தீர்த்த யாத்திரைகளிலும் நீங்கள் வழிகாட்டிகளை காணலாம். தந்தை கூறுகின்றார், நீங்கள் பிறவி பிறவியாக தீர்த்த யாத்திரைகள் செய்திருக்கின்றீர்கள். நீங்கள் அமர்நாத்திற்கும் மற்ற யாத்திரை ஸ்தலங்களுக்கும் செல்கின்றீர்கள். நீங்கள் எங்கும் செல்கின்றீர்கள். அந்த இடத்திற்கு செல்லும் பொழுது நீங்கள் அதனை மட்டுமே நினைவு செய்கின்றீர்கள். அப்பொழுது உங்கள் இதயம் உங்கள் வீடு வியாபாரம் போன்றவற்றிலிருந்து திசை திருப்பப்பட்டே இருக்கும். இங்கே தொடர்ந்தும் உங்கள் வீட்டில் குடும்பத்துடன் வாழ்ந்து கொண்டு உங்கள் வியாபாரத்தையும் மேற்கொள்வதுடன் மறைமுகமான யாத்திரையிலும் நிலைத்திருக்குமாறு உங்களுக்கு கூறப்படுகிறது. இது மிகவும் நல்லது. நீங்கள் விரும்பிய அளவிற்கு பெரியதோ வியாபாரத்தையும் மேற்கொள்ளலாம். இதை செய்வதற்கு எவருக்கும் தடை விதிக்கப்படவில்லை. நீங்கள் உங்கள் ராஜ்யத்தையும் பராமரித்துக் கொள்ளலாம். ஜனக மன்னரும் ஒரு வினாடியில் ஜீவன் முக்தியை அடைந்தார். லௌகீக தீர்த்த யாத்திரைகளில் அலைந்து திரிய வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. உங்கள் வீடுகளையும் குடும்பங்களையும் நீங்கள் முழுமையாக பராமரிக்க வேண்டும். வீட்டில் தமது குடும்பத்துடன் வாழும் பொழுதும் ஒரு தாமரை மலர் போல வாழ வேண்டும் என்பதை மிக நல்ல விவேகமான குழந்தைகள் புரிந்து கொள்கிறார்கள். வீட்டில் உங்கள் குடும்பத்துடன் வாழும் பொழுதும் நீங்கள் சலிப்படையக் கூடாது. குமார்களும் குமாரிகளும் சன்னியாசிகளை போன்றவர்கள். அவர்களுக்கு விகாரங்கள் இல்லை. அவர்கள் 5 விகாரங்களில் இருந்து விலகி இருக்கிறார்கள். உங்களுடைய அலங்காரம் அதாவது ஒப்பனை அவர்களுடையதிலிருந்து வேறுபட்டது என்பதை இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள். அவர்களுடையது சமோப்பிரதான ஒப்பனை, ஆனால் உங்களுடையதோ சதோப்பிரதான ஒப்பனை. அதன் மூலம் நீங்கள் சதோப்பிரதான் சூரிய வம்ச ராஜ்யத்திற்கு செல்வீர்கள். தந்தை குழந்தைகளாகி உங்களுக்கு கூறுகின்றார், எவ்வித சமோப்பிரதான் லௌகீக நாகரிகத்தையும் பின்பற்றாதீர்கள். இந்த உலகம் மிகவும் தீயதாகும். வீட்டில் வாழும் பொழுதும் நவ நாகரிகமாக இருக்காதீர்கள். நவ நாகரிகம் மற்றவர்களை கவர்கின்றது. இந்த நேரத்தில் அழகு நல்லதல்ல. அதனை விடவும் நீங்கள் அவலட்சணமாக இருப்பது மேலானது. ஏனெனில் குறைந்தபட்சம் பிறர் உங்களை சிக்க வைக்க முயற்சி செய்ய மாட்டார்கள். மக்கள் அழகானவர்களை துரத்தி செல்கிறார்கள். ஸ்ரீ கிருஷ்ணரையும் அவர்கள் அவலட்சணமாகவே காட்டியுள்ளார்கள். நீங்கள் ஸ்ரீ பாபாவின் மூலம் அழகானவர்கள் ஆக வேண்டும். அந்த மக்களோ பவுடர் போன்றவற்றை இட்டு அழகானவர்கள் ஆகின்றனர். அதிக அளவு நவ நாகரிகம் உள்ளது, கேட்கவும் வேண்டாம். செல்வந்தர்கள் முற்றிலுமாக முடிவடைந்து விட்டார்கள். ஏழைகள் நல்லவர்கள். கிராமங்களுக்கு சென்று ஏழைகளுக்கு நன்மை செய்யுங்கள். எவ்வாறாயினும் ஓசையை பரவ செய்யக்கூடிய பிரபல்யமானவர்களும் தேவைப்படுகின்றனர். நீங்கள் அனைவரும் ஏழைகள். உங்களில் எவராவது செல்வந்தரா? எவ்வாறு நீங்கள் இங்கு ஒரு சாதாரணமான முறையில் அமர்ந்திருக்கின்றீர்கள் என்று பாருங்கள். மும்பையில் அந்த அளவிற்கு நாகரிகம் உள்ளது என்று பாருங்கள். பாபாவை சந்திக்க வரும் சிலருக்கு நான் கூறுகின்றேன், நீங்கள் பௌதீக ஒப்பனை செய்திருக்கின்றீர்கள். இப்பொழுது வாருங்கள். 21 பிறவிகளுக்கு நீங்கள் சொர்க்கத்தின் தேவதை ஆகக்கூடிய இந்த ஞான ஒப்பனையை நான் உங்களுக்கு இடுவேன். நீங்கள் சதா சந்தோஷமானவர்கள் ஆகுவீர்கள். நீங்கள் ஒருபொழுதுமே அழவோ அல்லது எவ்வித துன்பத்தையோ அனுபவம் செய்ய மாட்டீர்கள். இப்பொழுது அந்த பௌதீக ஒப்பனையை செய்வதை நிறுத்துங்கள். நான் உங்களுக்கு அத்தகைய முதல்தரமான இந்த ஞான ரத்தினங்களால் ஆன ஒப்பனையை செய்தேன், கேட்கவும் வேண்டாம். நீங்கள் எனது வழிகாட்டல்களை பின்பற்றினால் நான் உங்களை அரசிகளாக்குவேன். அது நல்லது. பாரத மக்களாகிய உங்கள் அனைவரையும் நான் இந்த தமோ பிரதானமான நாகரிகமான அசுர உலகிலிருந்து அழைத்து சென்று உங்களை சொர்க்கத்தின் சக்கரவர்த்தினிகள் ஆக்குவேன். இன்று நீங்கள் வெண்ணிற ஆடை அணிந்திருக்கின்றீர்கள். உங்கள் அடுத்த பிறவியில் நீங்கள் தங்க கரண்டியை பயன்படுத்தி பால் அருந்தியவாறு சொர்க்கத்தில் இருப்பீர்கள் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்கிறீர்கள். இந்த உலகம் மிகவும் அழுக்கானது. சொர்க்கம் என்றால் சொர்க்கமே, கேட்கவும் வேண்டாம். இங்கு நீங்கள் யாசிப்பவர்கள். பாரதமும் யாசிக்கும் நாடாக உள்ளது. நீங்கள் யாசிப்பவரிலிருந்து இளவரசர்களாக மாறுகின்றீர்கள் என்பது நினைவு கூறப்படுகிறது. நீங்கள் அதன் பின்னர் அதே பாரதத்தில் மீண்டும் பிறப்பெடுப்பீர்கள். தந்தை எம்மை சொர்க்கத்தின் அதிபதிகளாக ஆகியுள்ளார். இதில் பகலுக்கும் இரவுக்குமான வேறுபாடு உள்ளது. உண்பதற்கு கூட எதுவும் இல்லாத மிகவும் ஏழ்மையில் உள்ளவர்களுக்கு தானங்கள் வழங்கப்படுகின்றன. பாரதம் மிகவும் ஏழ்மையானது. இந்நேரத்தில் அனைவருமே சமூக பிரதானமாக உள்ளார்கள் என்பதை அப்பாவி மக்கள் அறியாமல் உள்ளார்கள். நாளுக்கு நாள் அவர்கள் தொடர்ந்தும் ஏனியில் கீழே இறங்குகிறார்கள். இந்நேரத்தில் எவராலுமே ஏனியில் ஏற முடியாது. அவர்கள் தொடர்ந்தும் கீழே இறங்குகிறார்கள். 16 சொர்க்க கலைகளில் இருந்து 14 முதல் 12 சொர்க்க கலைகளாக குறைவடைகின்றன. லட்சுமியும் நாராயணரும் முதலில் 16 சொர்க்க கலைகள் நிறைந்தவர்களாக இருந்தார்கள். அதன் பின் அவர்கள் கீழிறங்கி 14 சொர்க்க கலைகள் உடையவர்கள் ஆகினார்கள். ஏனியில் கீழிறங்கி வரும்பொழுது அனைவரும் முற்றிலும் தூய்மையற்றவர்கள் ஆகின்றார்கள் என்பதை நன்றாக நினைவு செய்யுங்கள். அதன் பின்னர் யார் உங்களை மீண்டும் ஒரு முறை சொர்க்க அதிபதிகளாக்க முடியும்? உலகின் வரலாறும் புவியலும் மீண்டும் மீண்டும் நடைபெறுகின்றன. அனைவரும் இதனை பற்றி பேசுகிறார்கள். ஆனால் எந்த வரலாறு மீண்டும் நடைபெறுகிறது என அவர்களுக்கு தெரியாது. சமய நூல்களில் சத்தியுகத்தின் கால எல்லை 100,000 கணக்கான வருடங்கள் அல்லது மில்லியன் கணக்கான வருடங்கள் என்று அவர்கள் எழுதியுள்ளார்கள். எப்பொழுது சத்திய யுகம் வரும் என அவர்களிடம் கேட்டால் அதற்கு இன்னமும் 40,000 வருடங்கள் செல்ல வேண்டும் என அவர்கள் பதிலளிப்பார்கள். சக்கரத்தின் கால எல்லை 5,000 வருடங்களே என அவர்களுக்கு நீங்கள் நிரூபிக்க முடியும். சத்திய யுகம் மாத்திரமே 100,000 கணக்கான வருடங்களை கொண்டது என அவர்கள் கூறுகிறார்கள். கார் இருள் நிலவுகிறது. ஆகையால் கடவுள் வந்துள்ளார் என்பதை அவர்கள் எவ்வாறு நம்புவார்கள்? கலியுகத்தின் இறுதியில் கடவுள் வருவார் என அவர்கள் நம்புகிறார்கள். இந்த விஷயங்கள் அனைத்தையும் இப்பொழுது குழந்தைகளாகி நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். விநாசம் உங்கள் முன்னால் உள்ளது. விநாசம் இடம்பெறுவதற்கு முன்னர் உங்கள் ஆஸ்தியை தந்தையிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என குழந்தைகளாகி உங்களுக்கு கூறப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் அனைவரும் கும்பகர்ண உறக்கத்தில் உறங்குகிறார்கள். எனவே அப்பாவி மக்கள் விரக்தியில் மரணிக்க நீங்களோ வெற்றி கழிப்பில் இருப்பீர்கள். விநாச காலத்தின் பொழுது விரக்தி கூக்குரல்கள் ஒலிக்கும். புத்தியில் அன்பற்றவர்களே விரக்தியில் அழுவார்கள். நீங்கள் இப்பொழுது சத்தியமான ஒரே ஒருவரின் உண்மையான குழந்தைகள். நரகத்தின் விநாசம் நடைபெறாமல் எவ்வாறு சொர்க்கம் உருவாக்கப்படும்? இதுவே மகாபாரத யுத்தம் என நீங்கள் கூறுகிறீர்கள். இதன் மூலம் சொர்க்க வாயில்கள் திறக்கப்பட உள்ளன. மக்கள் எதையும் புரிந்து கொள்வதில்லை. தேவ ராஜ்யம் என்னும் எண்ணெயை நீங்கள் இப்பொழுது பெறுகின்றீர்கள் என்பது உங்கள் புத்திகளில் இருக்கிறது. அவர்கள் தொடர்ந்தும் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்வார்கள். அவர்களும் மனிதர்கள், நீங்களும் மனிதர்களே. ஆனால் அவர்கள் அசுர சமுதாயத்திற்கு உரியவர்கள். நீங்களோ தேவ சமுதாயத்திற்கு உரியவர்கள். தந்தை குழந்தைகளாகி உங்களுக்கு நேரடியாக விளங்கப்படுத்துகின்றார். குழந்தைகளாகிய உங்களின் உள்ளார சந்தோஷம் உள்ளது. இத்தகைய ஓர் ராஜ்யத்தை இப்போது நீங்கள் பெறுவது போன்று எண்ணற்ற முறை பெற்றுள்ளீர்கள். இரு பூனைகள் தமக்குள் சண்டையிட்டுக் கொள்கின்றன. நீங்கள் முழு உலக ராஜ்யங்களும் எண்ணெயை பெறுகின்றீர்கள். நீங்கள் இங்கு உலக அதிபதிகள் ஆகுவதற்கு வருகின்றீர்கள். பாபாவுடன் யோகம் செய்வதனால் உங்கள் கர்மாத்தி ஸ்திதியை அடைவீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அவர்கள் தமக்குள் சண்டையிட்டுக் கொள்வார்கள். நாங்களோ நிச்சயமாக சொர்க்க ராஜ்யத்தை பெறுவோம். இது பொதுவான ஒன்றாகும். பௌதீக சக்தியை கொண்டவர்களால் சொர்க்க ராஜ்யத்தை பெற முடியாது. நீங்கள் யோக சக்தி மூலம் உலக அதிபதிகள் ஆகின்றீர்கள். உங்கள் பரம தேவ தர்மம் அகிம்சைக்குரியது. அங்கு எவ்விதமான வன்முறையும் இருக்காது. அதன் ஆரம்பத்தில் இருந்து அதன் மத்தியத்தின் மூலமாக இறுதி வரை துன்பத்தை விளைவிக்கின்ற காம வாள் என்னும் வன்முறையே அனைத்திலும் தீங்கானது. ராவண ராஜ்யம் இப்பொழுது இருக்கிறது என்பதை எவரும் புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் அழைக்கின்றார்கள், இப்பொழுது வந்து எங்களை தூய்மையாக்குங்கள். எனவே நாங்கள் நிச்சயமாக ஏதாவது ஒரு காலத்தில் தூய்மையாக இருந்தோம். பாரதவாசிகளான குழந்தைகள் அழைக்கின்றார்கள், எங்களை துன்பத்திலிருந்து விடுதலையாக்கி அமைதி தாமத்திற்கு அழைத்து செல்லுங்கள். எங்கள் துன்பத்தை நீக்கி எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுங்கள். ஹரி எனவும் ஸ்ரீ கிருஷ்ணர் அழைக்கப்படுகின்றார். பாபா எங்களை ஹரியின் வாசலுக்கு அழைத்து செல்லுங்கள். ஹரியின் வாயில் ஹரித்வார் என்பது கிருஷ்ணரின் பூமியாகும். இது அசுரர்களின் பூமியாகும். நாங்கள் இந்த கம்சனின் பூமியை விரும்பவில்லை. மாயையை பற்றி ஒரு நாடகம் உள்ளது. துவாபர யுகத்திலிருந்து ராவணராஜ்யம் ஆரம்பித்ததை நீங்கள் அறிவீர்கள். தூய்மையாக இருந்த தேவர்கள் தூய்மையற்றவர்களாக ஆரம்பித்தார்கள். ஜெகநாத்புரியில் இதற்கான அறிகுறிகள் காணப்படுகின்றன. இந்த உலகில் மிகவும் அழுக்கானது. நீங்கள் இந்த விஷயங்கள் அனைத்திலிருந்து வெளியேறி தேவதைகளின் பூமிக்கு செல்கிறீர்கள். இதற்கு பெருமளவு தைரியமும் துணிவும் தேவைப்படுகின்றன. பாபாவிற்கு உரியவர்கள் ஆகிய பின்னர் நீங்கள் தூய்மையற்றவர்கள் ஆகக்கூடாது. கணவனும் மனைவியும் ஒன்றாக வாழும் பொழுதும் அங்கு ஒரு நெருப்பு இல்லாமல் இருப்பது அசாத்தியம் என அவர்கள் எண்ணுகிறார்கள். இதனாலேயே நாங்கள் இங்கு அனைவரையும் சகோதர சகோதரிகள் ஆக்குகின்றோம் என்றும், இது எங்கும் எழுதப்படவில்லை என்றும் கூறி அவர்கள் குழப்பத்திலே விளைவிக்கிறார்கள். இங்கு நாங்கள் என்ன வகையான மாய வித்தையை கொண்டிருக்கின்றோம் என்று அவர்கள் அதிசயப்படுகிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், நீங்கள் பிரம்மா குமாரிகளிடம் சென்றால் அவர்கள் அங்கேயே உங்களை வைத்துக் கொள்வார்கள். அவர்கள் தொடர்ந்தும் மற்றவர்களை குழப்பமடைய செய்கிறார்கள். இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. தங்கள் பாகங்களில் அதனை கொண்டிருப்பவர்கள் எது நடைபெற்றாலும் வருவார்கள். இதில் பயப்படுவதற்கு எதுவும் இல்லை. ஸ்ரீ பாபாவே ஞான கடலும் தூய்மையாக்குபவரும் அனைவருக்கும் சத்கதியை அளிப்பவரும் ஆவார். பிரம்மாவின் மூலம் அவர் உங்களை தூய்மையற்றவர்களிலிருந்து தூய்மையானவர்கள் ஆக்குகின்றார். இந்த வார்த்தைகள் எவரும் வாசிக்கத்தக்கதாக பெரிய எழுத்துக்களில் எழுதப்பட வேண்டும். அவர்கள் தூய்மையின் காரணமாக பல்வேறு தடைகளை விளைவிக்கின்றார்கள். பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, எந்த சரீரதாரியுடனும் பற்றின் இழைகள் எதுவும் இருக்கக்கூடாது. பற்றின் இழைகள் ஏதாவது இருக்குமாயின் நீங்கள் அங்கு சிக்கிக் கொள்கின்றீர்கள். இங்கு உங்கள் தாய் மரணிக்கும் பொழுதும் கூட நீங்கள் அல்வா உண்கின்றீர்கள். பாபா உங்களை தன் முன்னால் அமர வைத்து உங்களிடம் கேட்கின்றார், நாளை உங்கள் உறவினர் ஒருவர் மரணித்தால் நீங்கள் அழுவீர்களா? நீங்கள் கண்ணீர் சிந்தினால் தோல்வியடைந்து விடுவீர்கள். அந்த நபர் ஒரு சரீரத்தை விட்டு மற்றொன்றை எடுத்திருப்பார். எனவே அதில் அழுவதற்கு என்ன இருக்கின்றது? இதனை கேட்கின்ற மற்ற அனைவரும் கூறும் போது நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள்? குறைந்தபட்சம் ஏதாவது நல்லதை கூறுங்கள். ஓ, ஆனால் நாங்கள் நல்ல விஷயங்களையே கூறுகின்றோம். சத்தியத்தில் எவ்வித அழுகையும் இல்லை. உங்களுடைய இந்த வாழ்க்கை அதனை விடவும் மிக மென்மையானது. நீங்களே அனைவரையும் அழுவதிலிருந்து காப்பாற்றுபவர்கள். எனவே நீங்களே எவ்வாறு அழ முடியும்? நாங்கள் எங்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்கின்ற கணவர்களுக்கெல்லாம் கணவரை கண்டு கொண்டோம். ஆகவே பின்னர் நாங்கள் ஏன் எங்களை நரகத்தினுள் விழ வைப்பவர்களுக்காக அழ வேண்டும்? நாங்கள் எங்களுடைய ஆஸ்தியை பெற்றுக் கொள்வதற்காக பாபா எங்களுக்கு இத்தகைய இனிமையான விஷயங்களை கூறுகின்றார். இந்த நேரத்தில் பாரதத்தில் பெரும் இழப்பு உள்ளது. தந்தை வந்து அதற்கு நன்மை அளிக்கின்றார். பாரதம் மிகவும் சீரழிந்த தேசம் எனவும் அழைக்கப்படுகிறது. சிந்தியில் இருப்பவர்களை போன்று நாகரிகமானவர்கள் எவரும் இல்லை. அவர்கள் வெளிநாடுகளில் இருந்து நாகரிகத்தை கற்கின்றார்கள். பெண்கள் சிகை அலங்காரத்திற்காக அதிக அளவு செலவழிக்கின்றார்கள். அவர்கள் நரகத்தின் தேவதைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். தந்தை உங்களை சொர்க்க தேவதைகள் ஆக்குகின்றார். அவர்கள் கூறுகிறார்கள், எங்களுக்கு இங்கு இதுவே சொர்க்கம். குறைந்தபட்சம் இந்த சந்தோஷத்தையாவது நாங்கள் அனுபவிப்போம். நாளை என்ன நடைபெறப் போகிறது என்றே எங்களுக்கு தெரியாது. பலர் இங்கு இத்தகைய அபிப்பிராயங்களுடன் வருகிறார்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்திருந்தனும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று. ஓர் உண்மையான ஆன்மீக வழிகாட்டியாகி அனைவருக்கும் வீட்டிற்கான பாதையை காட்டுங்கள். உங்கள் சரீரத்தின் வாழ்வாதாரத்திற்கான தொழிலை மேற்கொள்ளும் பொழுதும் நினைவு யாத்திரையில் இருங்கள். தொழிலை செய்வதை குறித்தும் தொடர்புகளை கொண்டிருப்பதை குறித்தும் களைப்பு அடையாதீர்கள். இரண்டு, இந்த ஞானத்தினால் உங்களை அலங்கரித்து உங்களை ஒரு சொர்க்க தேவதை ஆக்குங்கள். இந்த சமூகப்பிரதான் உலகில் பௌதீக ஒப்பனையை செய்யாதீர்கள். கலியுகத்தின் நவ நாகரிகத்தை பின்பற்றுவதை துறந்துவிடுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் ஒரு குழந்தையாகவும் அதிபதியாகவும் இருப்பதன் சமநிலையை பேணிய வண்ணம் ஒரு யுக்தியுக்தான முறையில் செயல்பட்டு வெற்றி சுரூபம் ஆகுவீர்களாக. எவ்வளவிற்கு இயலுமோ அந்த அளவிற்கு சேவை செய்வதில் ஒரு குழந்தையாகுங்கள். உங்களின் சிறியில் முயற்சி செய்வதற்கு ஓர் அதிபதி ஆகுங்கள். தொடர்புகளை ஏற்படுத்தும் பொழுதும் சேவை செய்யும் பொழுதும் ஒரு குழந்தையாகுங்கள். நினைவு யாத்திரையின் பொழுது இந்த ஞானத்தை கடையும் பொழுதும் ஓர் அதிபதியாகுங்கள். உங்களின் சகப்பாடிகளுடனும் ஒன்று கூடலிலும் ஒரு குழந்தையாகுங்கள். ஒரு தனி நபராக அதிபதியாகுங்கள். இந்த சமநிலையை பேணிய வண்ணம் செயல்படுவதே ஒரு யுக்தியுக்தான முறையில் செயல்படுவதாகும். இவ்வாறு செய்வதன் மூலம் உங்களால் இலகுவாக ஒவ்வொரு பணியிலும் வெற்றி பெற முடியும். உங்களின் சிதியும் நிலையாகவும் ஸ்திரமாகவும் இருக்கும். அத்துடன் நீங்கள் இலகுவாக அனைவராலும் நேசிக்கப்படுவீர்கள். சிவமும். உங்களின் சிந்தனையையும் செயலும் சமமாக இருக்கும் போது நீங்கள் அகசக்தி கொண்ட ஒரு சக்திசாலி ஆத்மா எனப்படுவீர்கள். அவ்வித்து இஷாரா. சதா முக மலர்ச்சியுடன் இருப்பதற்கு இலகு சுபாவத்தை கொண்டவராகவும் சகித்துக் கொள்பவராகவும் ஆகுங்கள். முக மலர்ச்சியுடன் இருக்கும் நற்குணம் உங்களின் முயற்சிகளில் அதிக அளவில் உங்களுக்கு உதவ முடியும். உங்களின் முகம் மலர்ச்சியாக இருப்பதைப் போன்றே ஆத்மாவாகி நீங்களும் மலர்ச்சியாக இருக்க வேண்டும். இந்த இயல்பான நற்குணம் ஆத்மாவில் தாரணை செய்யப்பட வேண்டும். நீங்கள் சதா முக மலர்ச்சியோடு இருந்தால் மாயையின் எவ்விதமான கவர்ச்சியும் உங்களை கவராது. இது தந்தையின் உத்தரவாதமாகும். எவ்வாறாயினும் சதா மலர்ச்சியாக இருப்பதற்கு உங்களின் ஆன்மீக கௌரவத்தை பேணுங்கள், சகித்துக் கொள்ளுங்கள். அத்துடன் ஒரு பற்றற்ற பார்வையாளராக மாயையின் விளையாட்டுகளை பாருங்கள். ஓம் சாந்தி.